இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்கிறது என்றால் அதை கசப்பின் உணர்வு கொண்டது. ஆனால் ரோஜா பூ தொடர்ச்சி உணர்வும் நறுமணங்களை கூட்டும் உணர்வு கொண்டது. ஆனால் இதனின் சூரியன் காந்த புல நகரில் கலந்து கொண்ட பின் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் விஷம் என்ற நிலையில்தான் வருகின்றது. காரணம், சூரியன் பிற மண்டலமிருந்து கவர்வதையை நட்சத்திரங்களை கலந்து அந்த விஷத்தன்மையை தூசிகளாக மாற்றுகின்றது. அதை தூசிகளாக மாறி வருவதை இந்த சூரியன் தனக்குள் இருக்கும்போது தன் உணர்வில் பெற்றதை பார்க்கின்றது. நூலாவது எப்படி தன் கூட்டினை கெட்டி தனக்குள் இருக்கின்றவர், இதே போலதான் மற்ற வேலைகளை கோளின் சக்தி நட்சத்திரம் கவர்ந்தாலும் இதனில் உருவான அந்த உணர்வின் மலம்தான் அது நட்சத்திரம் சூரியன் என்பது. அதன் உணர்வின் தன்மை வளரீசும் போது அதனை சிக்கொண்டு தூசிகளாக பரவச் செய்யும் நிலையும், பரவி அறுவதை அது சுழலும் போது தூசியாக மாறுவதும் தூசியின் தன்மை அடைந்த பின் சூரியனுடைய காந்த போல நிலையில் கவர்கின்றது. ஏனென்றால் இதிலிருந்து வெளிப்படும் உணவே வெப்பம் காந்தம் என்ற நிறையும் மோதலில் தான் கவரும் தன்மை மோதும் போது அது வெப்பமாக மாறுகின்றது. வெப்பமாக மாறும்போது நகர்ந்து ஓடும் சக்தியும் ஈர்க்கும் காந்தத்தின் செயல் அதிகமாகின்றது. விஷத்தின் தன்மை தெரிந்தாலும் விஷத்தின் தன்மையை இந்த காந்தம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் நாம் சாதாரணமாக எளிதில் காணுவதற்காக நாராயணன் மறு அவதாரம் இங்கே உயிரின் துடிப்புக்குள் வருவதை விஷ்ணு என்றும், ஒரு அணுவின் துடிப்புக்குள் ஏற்படும் வெப்பத்தை ராமன் என்றும், அதனுடன் இணைந்து ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும், ஆக இதற்கு விஷத்தை பிரித்து சென்றாலும் இதன் இணைந்த காந்தம் இந்த விஷயத்தை தரப்பில் இணைத்துக் கொள்கின்றது. லட்சுமணா, நீங்க ராமாயணத்தை பார்த்தோம்னா ராமன் லட்சுமணன் மத்திய விஷயம் இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாகவே தெரிய செய்கிறார். ஆக இந்த காந்தம் லட்சுமணன், ஆனால் லட்சுமி தன்னால் மனத்தின் தன்னை இதன் உகந்த பின் இதனை எப்பொழுது இந்த காந்தம் எடுக்கின்றது, மனத்தை உலக செய்யும் உணர்த்த செய்யும் உணரை வளர்க்க செய்யும் சக்தி பெற்றது இந்த விஷயம். இப்ப ஒரு செடியின் சத்தை இந்த வெப்பகாந்தம் மூன்றும் சேர்த்து இந்த காந்தம் எழுத்து தன்னுடன் மோதலில் இரண்டர வெப்பமாகுது, இரண்டர கலந்து விடுகிறது. ஆக மோதலில் ஏற்படும் இதோடு இணைந்த விஷம் இந்த தாக்குதலில் வெப்பத்தின் தன்மை கூடும் தன்மை வருகின்றது. ஆனால் இணைந்து கொண்டாற்றன் இந்த உணவின் விஷம் இந்த மனத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இதனின் உணர்வுகள் ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து விட்டால் சீதா சீதா லட்சுமி என்று சொல்வார். ஆனால் அதே சமயம் அந்த செடியின் சத்தை இப்போ நாம் நுகர்ந்தால் நம் உயிருக்குள் பட்ட பெண் சீதா ரமா எண்ணங்கள். ஆக அந்த உணர்ச்சிகள் நமக்குள் இந்த உயிரின்ற விஷ்ணு மோதலில் ஆனப்பின் ஒளி அணைகளை உடலிலே பரப்புகின்றது. அந்த உணர்வின் சக்தி நம் உடலை சுழலச் செய்கின்றது. ஆனால் அந்த உணர்ச்சியின் தன்மை ஒவ்வொன்றிலும் தாக்குகின்றது. எதன் உணர்வை நுகர்ந்தமோ அந்த உணர்ச்சியின் தன்மை நம் உடலை உருவாக்குகின்றது. இதெல்லாம் இணைத்து காவியமாக நமக்கு எவ்வாறு கொடுத்தார்கள் என்ற நிலையை சற்று சிந்தித்து பார்த்தால், மனிதனானுக்கும் நாம் எதை நுகர வேண்டும், எதை வளர்க்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எதனை நமக்குள் பெருக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்துவிடும். இப்படி சொல்லப்படும் போது இந்த உணர்வை சத்து சீதா என்பது இந்த உடலாகி விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அதில் உள்ள மனம் ஞானமாகின்றது. எந்த மனத்தின் தன்மை இதில் உணர்ச்சிகளாகுதோ அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு இந்த உடல் இயக்கும் அந்த சொல் வரும், அந்த செயல் சீதா என்ற நிலையில் நமக்குள்ளாது. அந்த சுருகின் சொல்லாக வரப்போகும்போது அந்த உணர்வின் மனமாக அந்த உணர்ச்சிகளை தோன்றி நாம் எண்ணம் சேர்த்தோம். ஆகவே இந்த விஷம் எதனுடன் கலக்கின்றதோ அதன் உணர்ச்சி தூண்டும் செயல்பட்டது. ஆகையினால இந்த உணர்ச்சி என்பது மனிதனுக்குள் அந்த உணர்ச்சியை தூண்டச் செய்தது. உணர்வு என்பது உங்களுடன் இணைந்து அணுகின் தன்மை பெற்றது. இப்போ ஒரு மனிதன் விளைந்த உணர்வுக்காக வந்து வெளிப்பட்ட உணர்வை ஒரு சூரியனின் காந்த சக்தி அதை கவர்ந்து கொண்டால் உணர்வு என்ற நிலைக்கு மாறுகின்றது. அது உணர்வின் தன்மையை நாம் மனித உயிரணுகள் நுகர்ந்தால் உணர்ச்சி என்ற உணர்வுகளை அதை இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. ஒரு திடப்பொருள் ஆகும் போது உணர்வு, ஆனால் நாம் நவரப்படும் போது உணர்ச்சி. இப்ப நாம் மிளகாயை என்ன செய்கின்றோம், அங்க எங்கே வருகிறாங்க, இது சூரியன் காந்த சக்தியை எடுத்துக்கொள்ளுங்க, அப்ப அந்த நெடிகளந்த உணர்வுகள் நச்சு நச்சு திரும்புறோம். அப்ப நாம் நினைக்கிறோம் அந்த உணர்ச்சியில் அங்கே தூண்ட செய்கின்றது நாம் கும்மலின் தன்மை அழுந்தோம். அதே உணர்ச்சி மேலும் மிளகா போட்டாங்க நேரத்தில் அப்படின்றது இந்த உணர்ச்சியும் சொல்லாகவும் வருகின்றது. ஆக மனம் இதே போல இயற்கை நிலைகளில் நாம் இயங்குகிறோமா என்றால் இல்லை, நாம் நபரும் உணர்வு எதுவோ இந்த உடனே இயக்கியிருந்தது. நீ தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நபரும் உணர்வை எதுவாக இருக்க வேண்டும், இதுக்குத்தான் ஆறாவது அறிவை காட்டியேயா என்று. ஒவ்வொரு உணர்வின் தன்மை நமக்கு இயக்கம் எவ்வாறு வாழ்கிறது என்ற காரியமாக படைத்து நமக்கு தெளிவாக்கியிருந்தார். ஆகவே இதே போல நாம் உணர்வின் சக்தி நமக்கு எப்படி ஆகின்ற எதனின் உணர்வை கவர்ந்ததோ அதன் உணர்வுக்கொப்ப உணர்வை நுகர்ந்த உடலுக்கொப்ப உணர்வுக்கொப்ப உடலை மாற்றி அமைக்கின்றது. ஆக ஒவ்வொன்றிலும் தீமை நிலையில் உணர்ந்தே அறிந்தே பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அதாவது இன்னைக்கு எலி தன்னிச்சையாக சென்றாலும் அது விஷத்தை பாய்ச்சி, பாம்பு இந்த விஷத்தை பாய்ச்சி அது உணர்வை செயலாக மாற்றி அது உணர்வாக உட்கொள்கின்றது. ஆனால் இதனின் விஷம் பாம்பின் உடலுக்குள் விஷத்தை சேமித்து நாகரத்தினமாக மாற்றுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உடக்காய் பல்லி இவைகள் அனைத்தும் பல்லியிலும் பார்த்தா இந்த விஷம் இருக்கும். இதை தனக்குள் விழுங்கியதும் இந்த விஷத்தின் தன்மை அது உடுக்கிறது, விஷத்தின் உணர்ச்சியின் தன்மையாக தனக்கு கூட்டுகிறது. உடக்காய் போன்ற நிலைகளும் இதை எடுத்துக்கொண்டால் இதற்குள் சேமிக்கும் உணர்வின் அணுக்களை வலுகொண்டதாக சிந்திக்க செய்யும் நிலையாக இது உருவாக்குகின்றது அணு கருவாக. இதை போன்றுதான் ஒவ்வொரு நிலைகளையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தெளிவாக கூறப்படுகிறது. பாம்பினமும் விஷத்தை பார்க்கும் பாய்ச்சும் போது நாகரத்தினமாக மாறுகின்றது. ஆனால் உடக்காய் போன்ற மற்ற நிலைகளோ இது நுகரப்படும் போது தன் உடலின் விஷத்தன்மையாக மாற்றிக்கொள்கின்றது. ஆக தனக்குள் விஷத்தன்மையாக மாற்றிக்கொள்ளுடைய நோக்கம் ஒரு பொருளை தனக்குள் முழுமையாக விழுங்கப்படும் போது இந்த விஷம் இதற்குள் ஏற்படும் அமிலமும் இதோடு சேர்த்து அமில சக்தியாக நீராக கரைத்துவிடும். கரைத்த உணர்வு தன் உடலுக்குள் சென்ற பின் அதனுடைய உணர்வின் தன்மையாக இரத்தத்தில் கலந்து அணுத்தன்மைக்கு ஆதாரமாக கொடுக்கும். இதையெல்லாம் ஒரு உணர்வின் சத்தை கொண்டோம். நாம் சாதாரணமாக நாம் உணவாக உட்கொள்கிறோம் என்றால் நம் உடலில் முதல்ல அமிலமாக தான் மாறும். நமக்குள் சேர்க்கும் விஷத்தன்மை கொண்ட பித்த சுரவி அதனுடைய சுரப்புக்கு தக்கவாறு இந்த உணர்வுக்குள் கலைந்த பின் அமில சக்தி அவர் குளுக்கோஸாக மாற்றுகின்றது. இந்த குளுக்கோஸாக மாற்றி வரப்படும் போது தன் இரத்தங்களில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் இந்த உணர்வின் தன்மை சொல்லலை சொல்லலை செய்து இந்த உணர்வின் தன்மை சிறுபான்மைகளாக மாற்றுகின்றது. அதுல மாற்றும் தன்மை அங்கு இல்லை என்றால் இந்த விஷத்தின் தன்மை இதை குளுக்கோசும் சர்க்கரையாக மாற்றிவிடும். குளுக்கோஸ் அதிகமான நம்ம சர்க்கரை சத்து தான் அதிகமாகும். ஆனால் அந்த மாற்றும் வல்லமை அங்க பெற வேண்டும். ஆக நாம் மனிதன் அடிக்கடி வேதனை என்ற உணர்வின் தன்மை நாம் சுவாசிக்கும் போது நாம் வேதனைப்படுவோரை பார்க்கும் போதும் அந்த வேதனையான நிலைகளை நாம் எடுக்கும் போதும் சோர்வெந்த நிலைகள் நாம் ஒருவர் செயலை பார்த்து நம்மளால் முடியவில்லை என்றால் சோர்வெந்த உணர்வை கௌரவப்படும் போதும் இந்த உணர்வின் தன்மை நாம் நவரப்படும் போது கோபம் என்ற உணர்வு கலந்து நாம் சுவாசிக்கிறோம். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் கலந்த பின் இந்த உணர்வை பிரிக்கப்பட்டு இந்த சுகர் அதாவது குளுக்கோஸ் என்ற நிலையை மாற்றுவதற்கு மாறாக இதனுடைய உணர்வின் செல்கள் அடுத்த நிலைகளுக்கு வந்து ரத்த பதிப்பாக ஒரு பக்கம் மாறும். இந்த சக்கரசத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் இந்த ரத்த பதிப்பு. இதெல்லாம் காரணம் உணர்வுகள் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அணுக்களின் தன்மை எப்படி வீழ்கிறது. இதெல்லாம் வைத்திய ரீதியில் நீங்க எடுத்துக்கொண்டா அந்த ரத்தங்களை பரிசோதித்துதான் அவர்கள் அந்த வாழ்க்கையில் எதை எடுத்திருந்தார்களோ அந்த அணுத்தன்மைகளை சோதிக்கும் போது இந்த ரத்த பதிப்பு இருக்குது, சக்கர சத்து இருக்குது. அதே சமயத்துல இதனுடைய நிலை ரெண்டு மோதல் வந்து சரித்துத்தன்மையாக பிரிக்கப்படும் போது இதன் அந்த ஆஸ்மா போன்ற சளித்தன்மைகள் அதிகமாகும். இந்த மூன்று நிலை இருந்து இந்த இனிப்பு சக்கரை அதிகமாகி போச்சுன்னா அவர்கள் இந்த சளி என்ற நிலையை உருவாகி அந்த எல்லா இடத்திலும் அந்த உடையின் தன் அமிலங்கள் மாறிவிடு. ஒவ்வொன்றும் எப்படி மாற்றிருந்தது. ஆக இதையெல்லாம் மாற்றும் போது மனிதன் எத்தனையோ காலம் கடந்து இந்த மனிதனின் நிலையை உருவாக்கினாலும் இப்படி நம்முடைய சந்தர்ப்பங்கள் அணுத்தன்மையை மாற்றி இந்த உடலின் ரூபங்களையே மாற்றும் தன்மை வந்து கடைசியில வேதனை வேதனை என்ற உடல்கள். ஆக மனிதனாக இருக்கும் உருவை மாற்றும் சக்தி வந்துவிடுகிறது. ஆக வேதனை எதிலிருந்து உருவாகின்றது, சந்தர்ப்பத்தால் இணைத்த உணர்வுகள் இங்கே வருகிறது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை மாற்றும் சந்தர்ப்பம் இருக்கும். இப்ப சூரியன் தொடர்புடைய வெப்பமும் காந்தமும் அது வெளிவரப்படும் போது இப்போ ஒரு வேம்பின் சத்தை கவர்ந்து கொண்டால் கசப்பின் உணர்ச்சி தோன்றும் அணுவாக மாறுகின்றது. அதே சமயத்தில் இதுல ரோஜாக்கள் நிலைகள் வரப்படும் போது இந்த நறுமணத்தையும் இந்த தோற்றின் சக்தி உணர்த்தும் உணர்வாக அலைகளாக மாறுகின்றது. ஒரு விஷசரியின் சத்து அதை கலந்து இந்த விஷத்தின் உணர்ச்சியிலே தோன்றும் அணுவாக மாறுகின்ற சூரியன் வந்து வரப்படுது. இது மரமாக இருக்கும் பொழுது வேப்ப மரம் மற்றதை தன் அந்த மனத்தை கொண்டு தாக்கி வெளியே அனுப்பிவிடும் அடைப்பின் தன்னுடன் இணைத்துக் கொள்வதில்லை. ஆனால் அதே சமயம் ரோஜா தன் அடைப்பின் தன்மை கொண்டு நுண்ணி அலைகளாக வருவதை வேம்பின் கசப்பை தன் அருகில் விடாது. ஆனால் அதே சமயத்தில் வேம்பின் அருகில் நறுமணம் இருந்தால் அந்த உணர்வின் அதிகமானால் ரோஜாக்கு வளர்ச்சி கம்மியாக வரும் நிலையில் தடைப்படும் போது அதன் கீழ் வரும் செடிகள் இதுக்கு மாறாக இருந்து விட்டால் அதன் பலனை குறைத்து அது கொத்த நிலைகள் இருந்தால்தான் அந்த தன் அருகில் இருக்கக்கூடிய செடிகள். ஏனென்றால் இது வேப்ப மரமாக இருக்கப்படும் போது கருவேப்பிலை அது பக்கத்தில் வைக்கலாம். ஏன்னா அந்த வேப்ப மரத்தின் கசப்பின் தன்மை நுகர்ந்து கருவேப்பிலையாக மாறியது. அதே சமயத்தில் இந்த ரோஜா பூன் தன்மையும் இதோட கலந்து தன்னுடன் இணைந்து கருவேப்பிலை செய்யாகும் போது இதனுடைய அடர்த்திகள் அதிகமானாலும் இந்த ரோஜாப்பை செடி பக்கம் கருவேப்பிலை வைச்சோம்னா ரெண்டுக்கும் நல்லது சுவையம்மா. அதே சமயத்தில் ஒரு செடியின் தன்மை விஷசெடி பக்கத்தில் வைத்தால் இந்த விஷத்தின் தன்மை இந்த ரோஜாப்பின் நிலையோ மற்ற நிலையோ உள்ளது. இதையெல்லாம் ஒன்றை ஒத்து ஒன்றை உணர்வு கலந்து தாவர இனங்கள் உருவான நிலைகள் கொண்டு இதுல கலக்கும் நிலை. அதாவது இன்னைக்கு மேம்பின் உணர்வலையில் சூரியன் காந்த சக்தி கவரும் என்றால் அலைகளாக மாறுகின்றது. ரோஜாப்பின் சத்தை எடுத்து அலைகளாக மாறுகின்றது. நான் வேதங்கள் கூறுகின்றது இயல் இசை நாடகம் என்ற நிலைகளே. இது ரிக் சாம சாம என்பது இசை. ரோஜாப்பின் நறுமணத்தை நான் நுகர்ந்தான் ஆகா இந்த கருவத்தை வந்து வேப்ப மரத்தின் கசப்பை நுகர்ந்தால் போகுங்கிறோம். கசப்பின் தன்மை அதிகரிக்கின்றது. ஒரு விஷத்தின் தன்மை இறக்கும்போது நச்சு நச்சு தும்மல் வருகின்ற உணர்ச்சி இது அரிப்பு தன்மை கொண்டது. ஆனால் அந்த உணவின் தன்மை நுகர்ந்தப்ப நம்ம நீராக கூட வருகின்றது. இந்த தனித்தன்மை கொண்டவைகள் மீண்டும் உணர்வலைகளை சூரியன் கவர்ந்து செல்லும் போது ரோஜாப்பின் உணவின் சக்தி அலைகளாக மாற்றி செல்லும் போது இதை கண்டப்பின் இதற்கு அதற்கும் ஒத்துக்கொள்ளாது நகர்ந்து ஓடும். நகர்ந்து ஓடப்படும் போது ஒரு விஷச்சிறியிலிருந்து நுகர்ந்த உணர்வுகளை அதை பரவி கொண்டிருக்கும் போது இதனுடைய அழுத்தத்தை கண்டு போகும் நிலையில் தன்னை பிரேக் போட தெரியாது. இதை கண்டு இதனுடைய அழுத்த நிலை அறிமான பின் அந்த விஷ உணர்வுகளின் மோதிற்கும் சுழல தொடங்கிவிடும். சுழலும் தன்மை அழப்பும் போது வேம்பின் உணர்வையும் இருக்கிறது. சுழற்சியில் ஈர்க்கும் சக்தியை தான் வருகின்றது. ஆனால் மூன்றும் ஒன்றுடன் ஒன்றும் மோதி இந்த மோதலில் வேம்பின் உணர்வும் மற்ற நிலைகளும் எந்த அளவுக்கு கலந்ததோ அதற்கு தக்கவாறு 10% வேம்பின் உணர்வும் ரோஜாப்பின் ஒரு 3% விஷத்தின் தன்மை 1% இந்த மூன்றும் கலந்து ஒரு அணுவின் தன்மை ஆகிவிட்டால் அது மீண்டும் இந்த பார்க்கலாம் சுழிக்கா தொடரும்போது மேலும் ஆவியாக செல்லும். மற்ற அந்த கனமான பெண் பொருள் அப்படியே பூமியோடு ஒழுங்கும். இப்படி ஒழுங்கி இழுத்தாலும் இந்த 10% இந்த நிலையில் வரப்போகும் போது இந்த அணுக்களின் பரப்பலில் பூமிக்குள் வரப்படும் போது பூமிக்குள் ஆழ பரிந்து விட்டால் அது கருவேப்பிலகித்தாக அது பரிந்து விடுகின்றது. ஆக மின்னல் தாக்கப்படும் போது உணர்ச்சியில் ஒன்றி 10% வேம்பின் சத்தையும் 3% ரோஜாப்பின் சத்தையும் 1% இந்த விஷத்தின் தன்மை கலந்து அது விளக்கின் தன்மை வருகின்றது. அதனால்தான் இந்த வேம்பின் பக்கம் ரோஜாப்பு வைத்தாலும் இதுக்கு அதற்கு தொடரவில்லை. ஆனால் இதனுடன் இணைந்து கருவேப்பிலை செடிக்கு பக்கம் ரோஜாப்பு செடியை வைத்தோம் என்றால் நல்லா வளரும். இதற்கு இது உணவு கொடுக்கின்ற இதற்கு இது வளர்கின்ற அதன் உணவை எடுத்தக்கும் இந்த ரோஜாப்புக்கு உறவாகும். உணர்ச்சியின் தன்மை வளர்க்கும் போது கருவேப்பிலை பக்கம் வைக்கும் ரோஜாப்பு செடி வச்சு பாருங்க நல்ல விரிவடைந்து ஜோராக இருக்கும். என்ன ஒவ்வொரு நிமிடத்திலும் எப்படி உணர்வு உண்டுகின்றது உணர்வு செயலாக்கங்கள் எப்படி வருகின்றது என்று. ஆனால் விஷத்திரியின் தன்மை வரப்படும் போது அது அதிகரித்த விஷத்தை நுகரும் தன்மை வரும்போது ரோஜா தொகுக்கிறோம். இது நிறைய வரும்போது வீரியத்தன்மை அடைகின்றது. 1% ஈரஸ்தல் கூட்டியிருக்கிறார். இது எந்த விஷத்திரியின் தன்மை அதை கவர்ந்ததோ அந்த செடி அங்கு அருகில் வந்தால் அதன் மனத்தை நுகர்ந்தால் ரோஜாக்கு விரிவடைவதை தொகுக்கிறோம். இதெல்லாம் தனக்குள் கவர்ந்து கொண்ட நுகரும் சக்தி அகலும் மாறுகிறது. ஆனால் இவ்வாறு தான் வளரும் இந்த உணவின் சக்தியை தான் இப்ப செடி கொடிகளுக்கு ரிக் சாம அதர்வன யஜு மீண்டும் சாம அதாவது மூன்றும் ரோஜாப்பூவும் வேப்ப மரமும் இந்த விஷத்தையும் மூன்று ஒன்றாக சேர்க்கும் போது ஒன்றுடன் ஒன்று கலந்து விடுகின்றது. ஏனென்றால் இதற்கு இசைகள் மாறிவிடுகின்றது. அது மாறின பொருள் எங்களோட ஒன்னாக சேர்த்தோம்னா அதர்வன. இது ரெண்டாக சேர ஒன்ற ரெண்டரை கலக்கும் போது ஐயோ, இது கலந்து கொண்டப்பும் எங்களுடைய மனமே வேறையாது. இந்த கருவத்தலையில் என்ன வருகின்றது? கசப்பும் இருக்கும், நறுமணம் இருக்கும், இந்த உணர்ச்சி தோன்றும் நிறைய இருக்கும். இப்படி சுவைகள் மாறுகின்றது. அப்ப இந்த மூன்று செயலும் இழந்து அடக்கி தன் உடலின் தன்மை புதிதாக உருவாக்கும். இதே போலதான் நாம் நல்ல மனம் கொண்டு ஒருவருடைய வேதனைப்படுவர் இடம் ஒருத்தர் போதை செய்து நல்ல மனம் கொண்டு செய்தாலும் அவன் தவறு செய்யும் போது இவனுக்காக நாம் செய்தோம் என்று வேதனைப்படும் நிலை வருகின்றது. ஏனென்றால் நாம் செய்த உணர்வுகள் அங்கே இருக்கின்றது. அவன் செயலை பார்க்கும்போது இந்த உடலின் தன்மை நாம் நகர்கின்றோம். இந்த வேதனையின் தன்மை உழப்பும் போது அங்கே இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய சாம இசை அந்த தவறான உணர்வு நாம் நுகரப்படுப்போம் போது நாம் நல்ல குணத்தின் தன்மை அடைக்கின்றது அதர்வன. இந்த அதர்வன அகப்படும் போது அவன் உணவின் தன்மை நமக்குள் விளையப்போம் போது யஜு மீண்டும் இப்படி செய்தனே இப்படி செய்கின்றானே, இப்படி செய்தனே இப்படி செய்கின்ற இதே மாதிரி நம்ம பிள்ளைகள் நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவன் செயலற்றவனாக மாற்றப்படும் போது அவன் எண்ணும் போதெல்லாம் இந்த வேதனையின் தன்மை நமக்கு உருமாற்றும். நமக்கு பிறந்த குழந்தையதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோமே தவிர அவன் செய்யும் தவறு வலிமையாக போன அதை நுகர்ந்து விடணும். இந்த உணவின் சக்தி நமக்குள் நுகரப்படும் இப்போதும் தெரியாது. இச்சிறுகு சிறுகு கலந்து அணையின் தன்மை மாற்றமாகும் போது அவன் நினைவே எடுக்கப்படும் போது இந்த வேதனை என்ற உணர்வு அதிகமாகிவிட்டால் இந்த நோயில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இனி இந்த உணவின் தன்மை நமக்குள் விளைந்த பின் இந்த உணர்வுகள் யார் உடல் இருந்தது தக்கதோ இந்த உணர்வுக்கு நாம் செல்லப்படும் போது அவருடைய ஈர்ப்புக்குதான் நாம் போகணும். நாம் பெரிய எங்க போது அவனை எண்ணி அவன் உடலுக்குள் சென்று அவனில் விளைந்த விஷயத்தை நமக்கு உருவாக்கி அங்க போறோம். அவனை திருத்திருக்க வழி இல்லை. அவனுள் விளைந்து வந்து நாம தான் திரும்பி போயிடும். இந்த உடலை இழக்க செய்கின்றது, உணர்வை மாற்ற செய்கின்றது. நாம் அடிக்கடி அவனை எண்ணும் போது பேய் மனமாகி விடுகின்றது. இப்படி செய்யறானே இப்படி செய்யறானே இப்படி செய்யறானே என்ற நிலைகளை பேய் மனமாகி விடுகின்றது. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய உண்டு. குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒரு வாசப்படி கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இத்தகைய குணங்கள் உண்டான குழந்தைகள். இப்படி நமக்குள் வரப்போன்றது என்ன ஆகுது? பேய் மனமாகுது. இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனை பழக்க அவனை எப்படியும் வளர்க்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றுகின்றது. இருந்தாலும் இதுதான் இந்த எண்ணம் பாச கயிறாக மாறுகின்றது. ஆனால் அவனை திருத்துவதற்கு மாறாக நம்முடைய எண்ணம் நம் உடலுக்குள் அது யமனாக மாறுகின்றது, நோயாக மாறுகின்றது. தன் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறது. நாம் பார்ப்பது நம் பையனை சித்திரம். அவன் இப்படி செய்கிறான் என்ற உணர்வை நுகரப்படும் போது நமக்குள் குழந்தையாக பிறந்தாலும் அவன் உணர்வின் தன்மை தனக்குள் அவன் செயல்படும் தீமையின் உணர்வின் அணுவாக நமக்குள் கருவாக உருவாகிவிடுகிறது, புத்திரனாக உருவாகி. இப்போ அவன் இப்படி இருக்கிறானே என்று அடிக்கடி அந்த பாசக்கயிறால் தொடரப்படும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் நோயாக விளைகிறது. அவனை எண்ணி எந்த வேதனைகள் பட்டோமோ அந்த வேதனை உணர்வுகள் நமக்குள் விளைகின்றது. அப்ப அந்த வேதனை உணர்வு வரும்போது அம்சம் இந்த வாழ்க்கையில் எது நல்லதை செய்யணுங்கிறது மறந்தோம். எருமைக்கு என்ன செய்யும் சிந்தனை இல்லை, சமக்க தெரிய அடிச்சா ஆண்டு தெரியும். அந்த வலிமையின் தன்மை தான் கொண்டோம். அப்ப நாம் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரப்போம்போதுதான் எருமையை வாகனமா வைத்து எருமை மேல யமன் வாகனமா வரையும். அப்ப அவங்க என்ன இருக்குது பார்க்கட்டே. நாம் சிந்தனை அல்லாத செயல்பட்ட உலகம் அது தொடர்ந்து நம்மளை வழிபடுத்துகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்கு சூட்சம நிலை நடப்பதை மனிதன் தான் எப்படியே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குதான் சித்திரபுத்திரன் கணக்கின்றான். நாம் பார்த்த உணவின் தன்மை எந்த கணக்கும் அதன் வழிகொண்டு நாம் எண்ணி எண்ணங்கள் பாசக்கயிறா மாறி நம்முடைய எண்ணமே யமனாக மாறுகின்றது. ஆக இந்த வேதனைப்பட்ட உணர்வு நமக்குள்ள ஆணவற்பாடு. இந்த பேய்மனம் யாரை காக்க வேண்டும் என்று எண்ணமோ அவன் உடலுக்குள் சென்று இந்த விஷயத்தை தான் வளர்க்கின்ற அவனையும் வாழ உதவுவதில்லை. இந்த உணவின் தன்மை வளர்த்த பின் இந்த உணர்ச்சியை தூண்டி அவனை வீழ்த்துகின்றது. பின் இதனை விளைந்த உணர்வுகள் நமக்குள் சேர்த்துக் கொண்ட பின் இந்த பாசக்கை உருமாற்றும் உணர்வுகளின் தன்மை வந்து எத்தகைய வேதனை பற்றமோ அதன் உணர்வின் பெற்ற ரூபம் கொண்ட நிலையை கொண்டு விடுவதுதான் அவன் நினைச்சான். பாசக்கையில் எடுத்துண்டு அவன் தண்டனை தக்கவாறு கொப்பரைகள் எண்ணெயில போட்டு வாட்டுகின்றான், இதில் போட்டு வாட்டுகின்றான், தலையில கட்டி தொங்க விடுகின்றான். பகவான் எல்லாம் தலையில கட்டிதான் தான் சாப்பிடுவதெல்லாம் வாய்வெளி போயிடும். வாய்வெளி சாப்பிடுவது வாய்வெளியை மலங்கள் இதுகள் எல்லாமே ஒவ்வொரு உயிரினங்களின் உணர்வுக்கொப்ப அதனுடைய செயலாக்கங்கள் எவ்வாறு இருந்த நிலையும் நமக்குள் மறைமுகமாக நாம் நுகரும் செயலாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்று தெளிவாக காட்டப்படுகிறது. நான் சற்று அவசிய ஞானிகள் சொல்றாங்க, இதை நாம் யாருமே புரிஞ்சுகிறது. அதனால இந்த உணர்வு நாம் நுகரப்படுக்கும் போது எப்படி நுகர வேண்டும் என்றால், நாம் அடிக்கடி இந்த காலை துருவ ஞானம் எடுக்கப்படும் போதும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசற்றி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று. ஏனென்றால் இந்த வேதனையும் உணர்வுக்கான இங்க மாற்றப்படுகிறது. ஆனால் இந்த விஷயத்தை ஒதுக்கியவன் அவன், அந்த துருவ மகிழ்ச்சியின் அசற்றி நான் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் சேர்த்து 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 கணவனும் மனைவியும் இருவருமே ஒன்றாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் குழந்தை சேர்க்க செய்தான் என்றால் தவறு செய்த அந்த மகிழ்ச்சியின் அறு உணர்வும் பெற வேண்டும். அவன் அறியாத இருவு நீங்க வேண்டும், மெய்ப்பொருட்கான சக்தி பெற வேண்டும் என்று இந்த தியானத்தில் நாம் எடுத்துக்கொள்ள. அப்ப அவனை எண்ணி இந்த நிலையில எண்ணும் போது அவன் உணரை நமக்குள் படைத்து நமக்குள் நல்ல அணுவின் தன்மை அடைய செய்யும். நாம் எப்படி நாம் எண்ணத்தால் இங்கே கரு உருவானதோ இதை போல அவனை வளர்க்கும் அவன் ஞானத்தின் உணரை நமக்குள் எடுத்து கரு உருவாக்கி வருவேன். ஆக கணவனும் மனைவியும் இந்த வேதனை என்ற உணர்வு இவருக்குள் வராதபடி அந்த உணர்வின் ஒளியலையாக நமக்குள் சமைத்து அந்த எண்ணத்தை அவன் மேல் பாய்ச்சப்படும் போது அவன் அறியாத இருளை நீக்கும் சக்தி நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். இந்த இருளை நீக்கும் அவனுக்குள் இந்த உணர்வில் பாய்ச்சப்படும் போது அவன் தெளிவாகின்றான், அதன் தெளிவான நிலைகள் அடைகின்றான். இப்ப நமக்குள் குழந்தைகளாக பிறந்தாலும் கருவிலே வளரப்படும் போது சந்தர்ப்பத்தால் பல தீவியின் உணர்வுகளை தாய் உற்று நோக்க நின்றான் அந்த தீமின் உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டும் நிலையில் கருவிலை விளைந்து விடுகிறது. நாம் என்னதான் சொன்னாலும் விளைந்த உணர்வை சக்தி அவனை அப்படித்தான், அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த வழிப்படி நாம் அவனை மாற்ற முடியும். ஆகவே இந்த அருள் உணர்வை நமக்குள் எடுத்து உயர்ந்த சக்தியை மாற்றி நாம் அதை அவனை மாற்றுதல். இது குடும்பங்களில் வரக்கூடிய நிலை, ஒவ்வொரு குடும்பத்திலும் சகோதரர்களுடைய நிலைகள் இப்படித்தான் வருகின்றன. இதே போல நாம் தொழிலின் நிமித்தங்களை நாம் தவறு செய்வதில்லை, மற்றொரு தவறுகளை நாம் சுட்டி காட்டப்படும் போது அந்த உணர்வு நமக்குள் விளைந்து விடுகிறது. அவன் இப்படி செய்கிறான் என்று திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்ததோ நம் உயிர் அணுவாக மாற்றிவிடுகிறது. அது அணுவாக ஊபற்று வைத்தால் அந்த உணர்ச்சியை தூண்டி அறிவில் உணவாக எடுத்து நமக்குள் வளர தொடங்கி விடுகிறது. பின் தன் இனத்தையே பெருக்க தெரிந்து ஆனால் நம்ம நல்ல குணங்கள் போய்விடுகிறது. இந்த அணு நாம் எப்படி வயல்களில் களை நீக்கணும் புல் வரும்போது இதை போன்று ஒரு பிறகளை கண்டால் இந்த ஞானம் இருக்குவர்கள் இதை கடைபிடித்து ஆக வேண்டும். நீங்க சொன்னால் சொல்லியும் அவங்க மாற்ற முடியாது. நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் மாற்றவே முடியாது. அவன் ஜெயிலுக்கு தவறு செய்ய செய்ய நாம வந்து அவனுடைய உணர்வு நுகர நுகர நம்ம கைகால் படைச்சிடும் வேதனையும் இந்த உணர்வு தான் தோன்றும். அவனை எண்ணி பழக்கத்தால் வளர்க்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை நமக்கு நோயாக வருகிறது. நம்முடைய எண்ணமே நம் உடலுக்கு யமனாக மாறிவிடும். வேதனை என்ற உணர்வின் தன்மை நமக்குள் வளரப்படும் போது மனிதன் என்ற உடலுக்கு எங்கே சென்றாலும் இந்த விஷத்தை பார்த்து அதை வீழ்த்துகின்றது. விஷத்தின் தன்மை அணுக்களை வளைந்த பின் விஷத்தை உணவாக உட்கொள்ளும் உணர்வின் தன்மை கொண்ட உடலாக மாற்றிவிடுகின்றது நம்ம வீடு. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தான் காவிய தொகுப்புகளை தெளிவாக கூறப்பட்டது. ஆகவே நாம் எதை செய்ய வேண்டும், இந்த துருவ தியானம் எடுக்கும் போது நாம் அந்த உணர்வின் தன்மை நமக்கும் நுகர்ந்து இப்ப நாம் பல சாதாரணமாக ஒரு தேலை கொள்ளுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தேலை கொண்டால் கொண்டவன் நினை வருகின்றது தேலில். அந்த தேலின் உயிரான கொண்டவன் உடலுக்குள் வந்து விடுகின்றது. இங்கே வந்த பின் நாம் மனிதனின் உணர்வை நுகர்ந்து மனிதனாக உருவாகும் கருவின் முட்டையாக மாறிவிடுகின்றது. ஆனால் தேலை கொள்ளம் போடும் போது அதனை வேதனைப்பட்ட உணர்வு நுகர்ந்து நாம் மகிழ்ச்சி பெறுகின்றோம். ஆக நமது உயிர் அந்த தேல் எத்தனை வேதனைப்பட்டதோ அந்த வேதனைப்படும் உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் அந்த வேதனை உருவாக்க அணுவின் கருவாக நம்ம ஒரு ரத்தங்களிலே உருவாகும். நாம் அடிக்கடி இந்த தேலையை கொண்டன் பேசிட்டு இருந்தாப்போ இந்த உணர்வின் தன்மை தனக்குள் கருவாக்கி அந்த வேதனை அணுக்கள் நமக்குள் உருவாகும். தேர் கொட்டினால் எப்படி கழுகடுங்கிறதோ இதே மாதிரி அந்த தேலின் தன்மை. இந்த தேலை பற்றி ஒரு தான் இந்த நினைப்பின் நிலை வந்து விட்டால் அவங்க கண்ணுக்கு எங்க பார்த்தா அவங்க வீட்டுல அந்த தேல் வந்துட்டு பார்க்கலாம்.